புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக வனவிலங்கு தின சிறப்பு நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அகத்தியமலை மக்கள்சார் இயற்கை வள காப்பு மையத்தின் ஆராய்ச்சியாளர் முனைவர் அ. தணிகேவேல் அவர்கள் வனவிலங்குகளை நேசிப்போம் பாதுகாப்போம் குறித்து வழங்கும் உரையினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
வணக்கம். நான் முனைவர் தணிகேவேல், அகஸ்தியமலை பல்லுயிர் காப்பக மையம் மணிமுத்தாறுல இயங்கி வருகிற இந்த நிறுவனத்துல நான் ஆராய்ச்சியாளர் பணிபுரிகிறேன்.
சார், இந்த உலக வனவிலங்குகள் தினம் கடைபிடிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன சார்? அது எப்போது கடைபிடிக்கப்பட்டு வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
உலக வன உயிரின நாள் எதற்காக அப்படின்னா, இந்த நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இங்க வந்து பல வகையான உயிரினங்கள் நம்ம பல வகையான ஈக்காலஜிக்கல் சர்வீசஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து போற்றும் விதமா, அதை வந்து நம்ம கொண்டாடும் விதமா, அவங்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமா, இங்கு உள்ள உயிரினங்களுக்கு புளோரா பனா தாவர விலங்குகள் உள்ளிட்ட அனைத்து வன உயிரினங்களுக்கும் அவங்க நமக்கு அளிக்கிற கொடையா அந்த இக்காலஜிக்கல் சர்வீஸுக்கு ஒரு நன்றி செலுத்துற ஒரு தினமா தான் நான் அதை வந்து நான் கருதுறேன்.
இப்ப பொதுமக்கள்கிட்ட உலக வனவிலங்குகள் பற்றிய விழிப்புணர்வு தற்போது எந்த அளவுல சார் இருக்கு?
தற்போதைய நிலைமையில இப்ப வந்து அவங்க இந்த வன உயிர்களை பத்தியும் அதை பத்தின ஆர்வம் வந்து அவங்களுக்கு நிறைய வந்திருக்கு. அது அங்க வந்து நம்ம தாத்தா பாட்டிகள் விட்டு போன உலகம் இப்ப நம்ம கிட்ட இல்லைன்ற அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு புரிய வருது. இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால, இந்த மாதிரியான கிளைமேட் கிரைசிஸ்னு சொல்லுவாங்க, இந்த பருவநிலை மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அவங்களும் ஒரு பாதிப்புகள்னால ஏற்பட்டதுனால அவங்களுக்கு ஒரு அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. போன தலைமுறைகளுக்கு இந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லாததுனால அவங்க இதை பத்தின யோசிக்கிற அந்த தேவையும் கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த வளர்ந்து வரும் இந்த பருவகால மாற்றங்கள்னால அவங்க வந்து இதை பத்தின சிந்தனைகள் நிறையவே அவங்களுக்கு வந்து அதிகரிச்சுட்டு வந்திருக்கு. இதை வந்து பாதுகாக்கணுங்கிற அந்த விழிப்புணர்வும் மக்கள் மத்தியில அதிகமாயிட்டு தான் வரும்.
இன்னைக்கு பல்வேறு வகையான வனவிலங்குகளுடைய எண்ணிக்கை, அதனுடைய அளவு ரொம்ப குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்னு நிறைய ஆய்வுகள் பத்திரிகை செய்திகள் வந்து சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் சார்?
முதன்மையான காரணமா நான் கருதுறது வந்து வாழ்விட இழப்பு, ஹாபிடேட் லாஸ். இப்ப வந்து ஒவ்வொரு உயிரினங்களும் அதற்கான வாழிடத்தை கொண்டு வருங்க. இப்ப வந்து நம்ம வந்து தமிழ் சங்க இலக்கிய காலம் தொட்டே நம்ம வந்து நில வகைகளை ஐந்தா பிரிச்சிருக்கிறோம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு. இப்ப வந்து குறிஞ்சி மன்ற குறிஞ்சினா மலைப்பகுதிகளை நம்ம குறிப்பிடுறோம். அந்த மலைப்பகுதிகளில் வாழ்கிற அந்த உயிரினங்கள் வந்து நம்ம தரைப்பகுதிகளை சமவெளி பகுதிகளில் வாழ முடியாது. ஸோ அப்படி அப்ப அந்த அந்த பகுதிகள் பாதிப்புக்குள்ளாடுச்சு அப்படின்னா அங்கு உள்ள உயிரினங்கள் இழக்கப்படும். அது மாதிரி இல்லாம மைக்ரோ ஹாபிடேட்னு சொல்லுவோம். இப்போ குளங்கள், புல்வெளிகள், அப்புறம் மேய்ச்சல் நிலங்கள், அப்புறம் இந்த மாதிரியான இடங்கள் வந்து சின்ன சின்ன மைக்ரோ ஹாபிடேட்ஸ். அந்த ஹாபிடேட்ஸ்களும் வந்து அந்த வாழ்விடங்களும் அழிஞ்சுது அப்படின்னா அந்த அங்கு வாழ்ற உயிரினங்கள் அழிஞ்சு போயிடும். வன உயிரினங்கள் அழியறதுக்கு காரணம் இந்த வாழ்விடங்கள் அழியதுதான் முதல் காரணமா நான் கருதுறேன். இன்னும் ஒரு உதாரணமா எடுத்துட்டு சொன்னோம் அப்படின்னா, இப்போ கழிமுக பகுதிகளில் ஒரு வகையான பாம்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆறு போய் கடல் கலக்கிற அந்த இடத்துல வந்து அந்த நன்னீரும் கடல் நீரும் சேர்ற இடம் வந்து நம்ம கழிமுக பகுதின்னு குறிப்பிடுவோம். இந்த கழிமுக பகுதிகளில் குறிப்பிட்ட வகையான உயிரினங்கள் இருக்கும். அங்க நம்ம வந்து அதிகப்படியான ஆலை கழிவுகளோ இல்ல வந்து நாம இங்க தூக்கி எறியப்படக்கூடிய இந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரியான கழிவுகளும் அங்க போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கிற வாழ்வினங்கள் வந்து அழிஞ்சு போயிடும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, டாக் ஃபேஸ்டு வாட்டர் ஸ்னேக்னு ஒரு பாம்பு இருக்கு. அந்த பாம்பு வந்து கடல் நீர்லயும் வாழ முடியாது, இங்க நன்னீர்லயும் வாழ முடியாது. அந்த மாதிரியான கழிமுக பகுதிகளில் மட்டும்தான் காணப்படும். ஸோ அதிகப்படியான ஆலை கழிவு அதுக்கான உணவு தேவையை வந்து குறைக்கலாம். இல்லைன்னா அந்த வாழ்விடம் அழியறதுனால அங்க இருக்கிற பாம்பினமே அழியறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகுது. சோ அப்ப அந்த வாழ்விடம் அழிஞ்சது அப்படின்னா அங்குள்ள உயிரினங்களும் அழிஞ்சு போகும்.
இப்ப நீர் அருந்துறதுக்கு மற்றும் பல்வேறு வகையான காரணங்களுக்கு வனப்பகுதியில் இருந்து பல விலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வருது, நகரப்பகுதியினுடைய சாலை பகுதியில உழவுது அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் பத்திரிகைகள்ல சமூக வலைதளங்கள்ல அடிக்கடி வருது. இதுக்கு என்ன சார் காரணம்?
காடுகளோட பரப்பளவு வந்து குறைஞ்சிட்டே வருது, அது முதன்மையான காரணம். அதே மாதிரி மனிதர்களோட அந்த பயன்பாட்டு நிலம், பேராசைன்னு தான் சொல்லணும், மனிதனோட பேராசை காரணமாக பல வகையான வாழிடங்களை அழிச்சிருக்காங்க. அதை எப்படி சொல்ல அழிச்சிட்டு இருக்காங்கிறத விட பயன்பாட்டுல அதிகமாயிருக்கு. இப்ப வந்து மலை அடிவார பகுதிகளும் வனப்பகுதிகளா இருந்த காட்டு பகுதிகளுமே கூட இப்ப வந்து ஒரு தோட்டங்களாகவும் இந்த மாதிரி மாறிக்கிட்டு வருது. மலை பிரதேசங்கள்ல இருக்கிற நிறைய இடங்கள்லாம் வந்து இப்ப வந்து கட்டிடங்களா மாறி ஒரு பெரிய பெரிய ரிசார்ட்ஸ்களா மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாம கடல் ஓரமா இருக்கிற ஒரு கழிமுக பகுதி ஆகட்டும், இல்ல ஒரு கடற்கரை பகுதிகள் ஆகட்டும், அங்கேயுமே வந்து இப்ப வந்து நிறைய கட்டிடங்கள், இந்த மாதிரி ஆகுறதுனால மனிதர்கள் வந்து இந்த சாலை விரிவாக்கம்னால நிறைய சாலைகளும் வந்து அது கனெக்டடா இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மனித பயன்பாடு வந்து அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதனால காடுகளோட பரப்பளவு குறைஞ்சிருக்குது, அவங்களோட வாழிடம் வன உயிர்களோட வாழ்விடம் வந்து ரொம்பவே சுருங்கிட்டு வருது. இது முதன்மையான காரணம். நம்ம வன உயிர்கள் அப்படின்னாவே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களாம் வந்து காட்டுக்குள்ள இருக்கிறவங்க, பெரிய பெரிய நல்ல அடர்த்தியான மரங்கள் நிறைந்த காடுகளை மட்டுமே நம்ம வந்து வனப்பகுதிகளா கருதுறோம். அது மட்டும் வனவிலங்குகளுக்கான உயிரினம் வாழ்விடம் கிடையாது. ஸோ அவங்களோட இந்த காலம் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து சில வேளை வந்து மலையை ஒட்டிய பகுதிகளும் அவங்களுக்கான வாழ்விடங்கள் தான். ஸோ அதை தேடியும் அவங்க வருவாங்க. மனித குடியிருப்புகள் அருகில் உள்ள இடங்கள்லயும் பல்வகையான உயிரினங்கள் வாழுது. நம்ம வந்து வனப்பகுதிகள் மட்டும் வந்து உயிரினங்களுக்காக இல்லை, இப்போ நம்ம சுற்றி வாழ்ற உயிரினங்கள் பல வகையான உயிரினங்கள், இப்போ அலுங்கு, முள்ளெலி, மற்ற இந்த மாதிரியான சிறு சிறு பாலூட்டிகள், இதெல்லாம் வந்து மனித குடியிருப்புகள் ஒட்டியுள்ள நரிகள் எல்லாம் இப்ப வந்து ரொம்பவே அழிஞ்சு. இந்த மாதிரியான உயிரினங்கள் மனித குடியிருப்புகள்ல நம் ஒட்டி இருக்கிற பகுதிகளில் வாழக்கூடிய உயிரினங்கள், இவையுமே அழிவு
வனவிலங்குகள் பாதுகாப்பிற்காக நிறைய சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான சட்ட விதிமுறைகள் இந்த விலங்குகளுடைய பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
வன சட்டங்கள் வந்து வன உயிரினங்கள் வந்து நான் காடுகளுக்கு மட்டும் இல்ல, அடர்ந்த வனப்பகுதிகள் மட்டும் இல்ல, இது மாதிரியான எல்லா பகுதிகளிலுமே மனித குடியிருப்புகள் ஒட்டுன பகுதிகளிலுமே இருக்கு, கடல்கரைகள்ல இருக்கு, புல்வெளி காடுகள்ல இருக்கு, குளங்கள்ல இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா. இப்ப வந்து சட்டம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வனப்பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இப்ப வந்து தலைக்கு மட்டும் நம்ம வேலி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்க மற்ற பகுதிகளுக்கு ஏதாவது ஆபத்து ஆச்சு அப்படின்னா அது வந்து சரியா வருமா? ஒரு அடர்ந்த வனப்பகுதி அப்படிங்கிறது முக்கியமான உயிரினங்கள் உண்மைதான், புலிகள் அங்கெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்கள், அதுக்கு வந்து வனச்சட்டங்கள் நிறைய இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு தலைக்கு மட்டும் நம்ம வேலி போட்டு பாதுகாத்துக்கிறோம், அந்த முக்கியமான உயிரினங்கள் காடுகள் மட்டும் பாதுகாக்கப்பட்டோம் வேண்டும் அப்படின்னு நாம வந்து பாதுகாக்கப்பட்டுட்டோம்னா மற்ற பகுதிகளை யார் பாதுகாக்கிறது? அப்போ இது வந்து ஒரு ஒரு வன சட்டத்தினால மட்டும் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இங்கே நம்ம வாழ்ற எல்லா உயிர்களுக்கும் இங்கே இந்த உலகம் பொதுவானது என்ற அந்த கருத்து நம்ம மக்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையும் வரும்போது தான் எல்லா உயிர்களையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்புங்கிறத விட எல்லா உயிர்களும் இங்க ஒன்றை சார்ந்து ஒன்று வாழ்வதற்கான, ஒருங்கிணைந்து வாழ்றதுக்கான நல்ல ஒரு முயற்சி இங்க நடக்கும்.
உணவு வலை அப்படின்னு சொல்லும் போது அதுல மனிதன், உயிர்கள், புல் பூச்சி, தாவரங்கள் எல்லாமே ஒரு ஒரு வட்டத்துல வரும் பொழுது இதுல இந்த வனவிலங்குகளுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது உணவு வலையில என்ன மாதிரியான மாற்றங்கள் அல்லது பாதிப்புகள் ஏற்படுது சார்?
இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் அப்படிம்போம். இங்க வந்து எந்த உயிரினம் முக்கியம், எந்த உயிரினம் முக்கியம் இல்லை அப்படின்றது இல்லை. இந்த உணவு ஒன்னொரு ஒரு உயிரினம் ஒன்றை சார்ந்துதான் வாழுது, இன்னொரு ஒரு உயிரினம் மற்றொன்று உயிரினத்தை சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்குது. இங்க வந்து ஒரு தொடர் சங்கிலியா தான் எல்லாமே இருக்குது. அது உணவு வலைன்றது வந்து இந்த உணவு தேவைக்காக மட்டும் நம்ம குறிப்பிடுறோம். நம்ம வந்து ஒரு உணவு தேவைக்காக ஒரு பயிர் பண்றோம் அப்படின்னா அந்த பயிர் வந்து நம்ம மனிதனோட முயற்சியால மட்டும் வளர்றது கிடையாது. ஸோ அங்க இருக்கிற வந்து மண் வளம், இந்த இயற்கையில அந்த மலை பொழிவு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பல வகையான உயிரினங்கள் அதுக்கு துணை புரியுது. இப்போ வந்து மண் புழுக்கள், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பூச்சிகள், பாலினேஷன் பண்றதுக்கு அந்த முயற்சி எடுக்கிற பல வகையான பூச்சிகள் அதுக்கு துணை புரியுது. பறவைகள் வந்து அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தி இந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ்டு சிஸ்டம் தான் எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியும். மனிதன் மட்டுமே தனித்து இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியாது. ஆனா மனிதன் ஒரு உயிரினத்தை இந்த உலகத்துல இருந்து எடுத்தாலுமே அந்த மற்ற உயிர்கள் வந்து இங்க வாழ முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது மனிதனுக்கு தான் இந்த வந்து இங்க இருக்கிற எல்லா உயிரினங்களும் துணை புரிஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ அந்த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸை வந்து நம்ம எது முக்கியம், எது பெருசு, எது சின்னது அப்படின்னு பார்க்காம இது இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான் இங்க இருக்கிற அனைத்து உயிரினங்களுமே ஒரு பேலன்ஸ்டு லைஃபை வாழ முடியும்.
இன்னைக்கு வன உயிரினங்கள்ல என்னென்ன விலங்குகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அரிதா குறைஞ்சுக்கிட்டே வருது. அது குறையறதுக்கு என்ன சார் காரணம்? அதை என்னுடைய வளர்ச்சிய நம்ம எந்தெந்த வகையில அதை அதிகப்படுத்தலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
வன உயிரினங்கள் வந்து அந்த வாழ்விடம் அழியறதுனாலதான் வன உயிரினங்கள் இல்லாம எல்லா உயிரினங்களுக்குமே வந்து அடிப்படை அந்த வாழ்விடம் அழிப்பு தான். ஸோ அந்த வாழ்விடம் வந்து அழிப்பு தான் பெரும்பான்மையான உயிரினங்களுக்கு வந்து அழியறதுக்கு காரணமா இருக்கு. அதை சார்ந்து வந்து மனிதனோட பேராசை. இப்போ வந்து இந்த சாலை விரிவாக்கம் மூலமா வந்து நிறைய சாலையில வந்து இந்த உயிர்கள் வந்து கொல்லப்படுது, ரோட் கில்ஸ் நடக்குது. அதே மாதிரி வந்து இப்போ அந்த மாதிரியான குளங்கள், புல்வெளிகள் மாதிரியான நிலங்கள் இடங்கள் வந்து ஆக்கிரமிக்கிறதுனால குளங்கள் அதிகமா இருக்கிற நீர் சார்ந்த உயிரினங்கள், அதை சார்ந்து இருக்கிற நீர்வாழ் பறவைகள் இவங்கெல்லாம் அழிக்கப்படுது. அப்புறம் புல்வெளிகளை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சிற்றுயிர்கள் வந்து அழிஞ்சிட்டு இருக்குது. குறிப்பா வந்து வலசை வர பறவைகள் எல்லாமே ஹாரியர்னு சொல்லக்கூடிய பறவை வந்து இங்கிருக்கிற வந்து புல்வெளிகளை நம்பிதான் இருக்கு. ஸோ அந்த புல்வெளி காடுகள் அந்த வறள் நிலங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா அந்த பறவைகளும் வரத்து குறைஞ்சிரும். இங்க இருக்கிற உயிரினங்களோட அந்த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் வந்து அதுல ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த வாழிட அழிப்பு தான் முதன்மையான ஒரு இந்த காரணமா நான் கருதுறேன். இத சரி பண்றதுக்கான முயற்சிகள் என்ன அப்படின்னா, நம்ம சுத்தி என்னென்ன உயிரினங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு வரையறைய நமக்கு இல்ல. நம்ம ஒரு ஆராய்ச்சின்னு எடுத்துக்கிட்டாலும் பெரிய பாலூட்டிகள் பத்தின நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது. பல சுற்றினங்களை வந்து நம்ம பத்தி ஒரு கண்டுக்கிறதே இல்லைன்னு தான் சொல்லணும். சோ நம்ம சுத்தி என்னென்ன உயிரினங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் அவை வந்து அழிவு நிலைக்கு இருக்குதா இல்லையான்ற ஒரு முயற்சியே நமக்கு தெரியும். சோ இங்க இருக்கிற எல்லா உயிர்களை பத்தின ஒரு விரிந்த ஒரு ஆராய்ச்சி இங்க மேற்கொள்ளப்பட வேண்டும். அதை பத்தின கன்சர்ன் எல்லா மக்களுக்கும் வர வேண்டும். அப்போ வந்து ஒரு இங்க இருக்கிற என்ன உயிரினங்கள் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அது வந்து எந்த நிலையில இருக்கு, அது அழிவுக்குள்ளாக நிலையில இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்க முடியும்.
இன்னைக்கு நம்ம காலநிலை மாற்றம் அப்படிங்கிற சூழல்ல கடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த சூழல்ல காலநிலை மாற்றத்தினால வன விலங்குகள்கிட்ட என்ன மாதிரியான மாற்றங்கள் அல்லது பாதிப்புகள் ஏற்படுது சார், அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
காலநிலை அதான் இங்க காலநிலை மாற்றம்ங்கிறது வந்து எல்லா உயிர்களுக்குமே வந்து அதோட பாதிப்பு இருக்குது. இப்போ ஒரு சின்ன உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா, இப்போ ஒரு அவனோட நீர் தேவைகளுக்காக இயற்கையான நீர்நிலைய ஒரு மாசுபடுத்திட்டு இல்ல மாசுபடுத்திருந்த அந்த இடத்த வந்து சுத்தி ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு கட்டிடம் கட்டி அங்கிருந்து வந்து பல கழிவுகளை இல்லனா ஒரு ஆலைகளை கட்டி அங்க வந்து கழிவுகளை சேர்த்து அந்த நீர்நிலை வந்து மாசுபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. நாம வந்து ஒரு போர்வெல் வாட்டர் எடுத்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு ஹைஜீனிக்கா நம்ம வந்து குடிச்சிடுறோம். ஆனா அந்த குளங்கள்ல வந்து மாசடைஞ்சு தண்ணீரை அங்குள்ள உயிரினங்கள் அதனால பெரும் பாதிக்கப்படுது. அந்த அழிவை பத்தி நம்ம சிந்திக்கிறது இல்ல. சோ இது வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரிதான் இதனோட மாற்றத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக மனிதன் வந்து ஈஸியா அதுக்கான அடுத்த தேவைகளை நோக்கி அவன் நகர்ந்து போய்க்கிறான், இல்லைன்னா அதுல இருந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வந்துடுறான். சோ அந்த நீரை குடிக்க முடியாத நிலைக்கும் இல்ல அந்த நீரை பயன்படுத்த முடியாத அங்க பல உயிர்கள் அழியுற மாதிரி மற்ற உயிர்கள் வந்து இந்த அளவுக்கு அழியுது அப்படின்றதே நம்ம வந்து ஒரு கன்சர்ன் இல்லாம எடுத்துக்கிறோம். சோ இதோட பாதிப்புல இருந்து குறையறதுக்கு அடுத்த தேவைகளை நோக்கி மனிதன் நடந்துட்டே போனாலும் மற்ற உயிர்கள் என்ன பண்ணணும்ன்ற அந்த சிந்தனை வந்து நமக்கு இல்ல. சோ அவைகள் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுது. அவங்களோட இந்த உலகத்திலிருந்தே வந்து என்டேஞ்சர்ட் அந்த அழிவு நிலைக்கு மாறக்கூடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கோம்.
இந்தியா தவிர உலக நாடுகள்ல இந்த வனவிலங்குகள் குறித்த ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கறது எந்த அளவுக்கு சார் இருக்கு? அவங்க வனவிலங்குகள் பாதுகாப்பு குறித்து என்ன மாதிரியான ஒரு புரிதலை கொண்டிருக்காங்க சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க வந்து பல வகையில முன்னேற வேண்டியிருக்கு. இங்க ஒரு சமநிலை அடையறதுக்கு இன்னும் வந்து பல வகையான முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கு. இங்க வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சறது இல்ல. இன்னும் வந்து அந்த வர்க்க வேறுபாடுகள் அந்த விகித வேறுபாடுகள் இருக்கிறதுனால சோ அதுல வந்து நம்ம ஒரு இல்ல பொருளாதார ரீதியா வந்து நம்ம மேம்பாடு அடைகிறதுல இன்னும் நம்ம நிறைய கவனங்கள் செலுத்த வேண்டியிருக்கு. ஸோ அதை நோக்கிய தீர்வே நமக்கு வந்து இங்க வந்து முக்கியமானதா ஒரு கருதப்பட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் ஒரு சமமான ஒரு தீர்வுக்கு வரும்போதுதான் இந்த மற்ற விஷயங்களை யோசிக்கிற ஒரு நிலைமை வரும். ஒரு பொருளாதார நிலையில ரொம்ப கீழே இருந்துட்டு அவங்க ஏன் வந்து ஒரு கார் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. ஸோ மற்ற நாடுகள் வந்து ஓரளவுக்கு அவங்க பொருளாதார நிலையில மேம்பட்டு இருக்கும்போது இது பத்தின சிந்தனைகள் வந்து அவங்க வந்து அதிகமா வரணும். அந்த அளவுக்கு வந்திருக்கா அப்படின்றது பார்க்கும்போது பொருளாதார நிலையில மேம்பட்டும் போதுதான் அவங்க அதை பத்தின சிந்தனைகள் அதிகமாகும்.
இன்னைக்கு உலக அளவுல காடுகள் அப்படிங்கறதுடைய எண்ணிக்கை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, அதுல வாழக்கூடிய வன உயிரினங்கள் இன்றைய காலகட்டத்துல எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
உலக அளவுலயே இந்த பசுமை பரப்பு அப்படின்ற சொல்ற இந்த காடுகள் விகிதம் வந்து ரொம்பவே குறைஞ்சுகிட்டு தான் இருக்கு. அது இந்த காலநிலை மாற்றத்தினாலையும் இயற்கையாகவும் அதனோட சமநிலை மாறிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம்னாலும், இந்த மனித அதிகரித்து வரும் மனித பயன்பாட்டினால இன்னொரு பக்கம் வந்து அந்த பசுமை பரப்பளவு குறைச்சிட்டு தனக்கு தேவையான மரங்களையும் தனக்கு நன்மை தரும் அழகு தரும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மரங்களையும் நம்ம வந்து மாத்தி நட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு இயற்கையான பரப்பளவுனா அங்க வந்து பல வகையான செடிகள் இருக்கும். அந்த பல வகையான செடிகள் சார்ந்து பல வகையான உயிரினங்கள் அங்க வாழும். ஆனா இப்ப மனித தேவைகளுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மோனோகல்ச்சர் ஒரு குறிப்பிட்ட வகையான தாவரங்களை வளர்த்துட்டு வரோம். சோ அதனால அந்த இயற்கை சமன்பாடு வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த இயற்கை சமன்பாடு மாறும்போது அங்குள்ள உயிரினங்களும் அழிவை சந்திச்சு அதோட வளர்ச்சி குறையும். சில வகையில தாவரங்களுக்கு வந்து அவங்கள உணவு ஒரு பாலினேஷன் கொடுக்கவோ இல்லை வந்து ஒரு செல்ட தங்குமிடமாகவோ வந்து அந்த மனிதனால் ஏற்பட்ட காடுகள் வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்தாலும் அந்த இயற்கை சமநிலை அழிந்ததுனால அதனோட வாழ்க்கையில பல வகையான சிக்கல்களை சந்திச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க.
இன்றைய உலக வனவிலங்குகள் தினத்துல வனவிலங்குகள் குறித்த பொதுமக்களுடைய பார்வை அப்படிங்கறது எந்த அளவுக்கு இருக்குது, இன்னும் அவங்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும், உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க சார்.
அதிகரித்து வர இந்த பருவ கால மாற்றங்களால மனிதர்களுக்கு அந்த பருவ கால மாற்றத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளால மனிதனுக்கு ஓரளவுக்கு அந்த இந்த இயற்கை சமநிலையிலிருந்து விலகிட்டு தான் போயிட்டு இருக்கோம்ன்றது அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த பாதிப்பு தரும் அச்சுறுத்தல்களால அவங்க வந்து ஓரளவுக்கு இயற்கையை பத்தின விழிப்புணர்வுகளை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இங்க வந்து நிச்சயம் வந்து இந்த வன உயிர்களை பாதுகாக்கணும்ன்ற எண்ணம் அடிப்படையில எல்லாருக்குமே வந்திருக்கு. ஆனா அந்த அவங்க அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தாலும் அதை என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரியறது இல்லை. பொதுவா எல்லாரும் மரம் நடணும், அதிகம் மரம் நட்டுட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்றது அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மரம் நடுறது மட்டும் அவங்களுக்கு போதுமானது. இப்ப நான் வந்து இயற்கை இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பாலிஸ் இன்னைக்கு நான் வந்து 10 பிளாஸ்டிக் போட்டிருக்கேன், குப்பைகளை போடுறேன், அதை சரி பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 மரம் நட்டா போதும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து நிறைய பேர் தள்ளப்படுறாங்க. அது வந்து ஒரு சரியான ஒரு மாற்றமா நான் கருதுல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இங்க இருக்கிற இன்னும் மிச்சம் இருக்கிற இயற்கையான அந்த வாழ்விடங்களை நம்ம வந்து அழிக்காம இருக்கிறது இல்லைன்னா அதுக்கு பாதிப்பு ஏற்படாம இருக்கிறது, நமக்கு போதுமான அளவுக்கு ரிசோர்ஸ் வந்து நமக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தேவைக்கு அதிகமா பேராசைப்படாம அதிகப்படியமான இயற்கையான வாழ்விடங்களை அழிக்காம இருந்தாலே இங்க இருக்கிற வன உயிரினங்கள் நிச்சயம் வந்து ஒரு பாதுகாப்போட அவங்க இருப்பாங்க.
இன்றைய வளரக்கூடிய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இந்த உலக வனவிலங்குகள் தினத்துல வனவிலங்குகள் பாதுகாப்பு குறித்து என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு ஒரு செய்திய மாணவர்களுக்கு நீங்க வழங்க விரும்புறீங்க சார்?
நம்ம எல்லாமே வந்து நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த இயற்கையோட இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளோட தீர்வையும் வந்து நம்ம வந்து வருங்கால குழந்தைகள் மேலேயே நம்ம வச்சிடறோம். அவங்க எல்லாம் கத்துக்கிட்டோம், அவங்க எல்லாம் படிச்சுக்கிட்டோம், அவங்க வந்து காப்பாத்துட்டோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்ற ஒவ்வொரு உயிரினங்களுமே இது பத்தின ஒரு சிந்தனையை நம்ம ஏற்படுத்தணும். நம்ம சுத்தி இருக்கிற உயிரினங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதோட வாழ்விடத்தை அழிக்காம ஒரு தீங்கு ஏற்படாம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஊறு விளைவிக்கலனாலும் இங்க என்னென்ன உயிரினங்கள் இருக்குன்னு அடிப்படையில தெரிஞ்சுக்கிறதே ஒரு முதன்மையான ஒரு முன்னேற்பாட்டான நடவடிக்கையா நான் பாக்குறேன். இங்க வந்து வன உயிரினங்கள் என்றாலுமே பல விதமான ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஒரு வந்து மித் தான் இருக்கு, ஒரு தவறான கருத்துக்கள் இருக்கு. இப்ப பாம்புகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நல்ல பாம்பு சார பாம்பு சேரும் அப்படின்ற மாதிரியான தவறான தகவல்கள் இன்னும் சித்தரிக்கப்படுது. இன்னும் வந்து ஒரு சரியான அறிவு வந்து மக்கள் கிட்ட சேரலன்னு தான் சொல்லணும், மாணவர்கள் கிட்ட சேரலன்னு தான் சொல்லணும். மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய இந்த மாதிரியான சரியான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்கணும். இயற்கை சார்ந்த கல்வி அவங்களுக்கு வந்து ஆர்வமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த கல்விகளில் நம்ம எத்தனையோ புதுப்படங்கள் வருதுன்னு நிறைய பேசுகிறோம். அதை விட்டுட்டுன்னு இல்லை, அது ஒரு பொழுதுபார்க்கான விஷயம். இங்கே இது வந்து ஒரு லைஃப் சேவிங் ஸ்கில்லான விஷயங்கள். ஸோ இந்த வன உயிரினங்களை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த உயிரினங்கள் என்ன நிலையில இருக்கு, அவங்க வந்து நம்ம சுத்தி இருக்கிற உயிரினங்கள் எப்படி, நம்ம ஒரு பிளாட்ல நாங்கள் இங்கே சேஃபாக இருக்கோம், ஸோ இந்த நம்ம சுத்தி இருக்கிற உயிரினங்கள்லாம் எப்படி ஒரு வாழ்வியல் முறைகள் அவங்க கடைபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே பிஹேவியரல் ஸ்டடி அப்படின்றது ஒரு உயிரினம் வந்து என்ன மாதிரியான ஒரு பண்பு தளங்கள் கொண்டிருக்கு அப்படின்றது இங்கே வந்து பல பேருக்கு தெரியாம இருக்கு. அதை பத்தின ஆய்வுகள் நிறைய இல்லாம இருக்கு. ஸோ அந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்றது மூலமா அவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமா இங்க இருக்கிற உயிரினங்களை காப்பாத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல முயற்சி எடுக்கலாம். இங்க ஒரு வன உயிரினங்கள் பத்தின ஒரு புரிதல் இங்க வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்தினாதான் அதை பத்தின ஒரு காப்பாத்துறதுக்கான ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறதுக்கு முடியும், நிச்சயம் முடியும்.
இதுவரை உலக வனவிலங்குகள் தினத்தில் வனவிலங்குகள் அதனுடைய பண்பு நலன்கள் குறித்து மிகச்சிறப்பான பதில்களை வழங்கினீங்க. புதுகை பண்புகளின் நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
நன்றி.
இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.